அத்தியாயம் 5. ஸ்ரீ குரு இறைவனை விடவும் கனமானவர். வெகு சீக்கிரமே 2 வருடங்களில் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி மகாராஜா உலகெங்கிலும் பிரச்சாரம் செய்தார். மலை பிரதேசங்கள், கடல் தீவுகள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இப்படி எங்கிலும் பிரச்சாரம் செய்தார். நான் அவரது மகிமைகளை எங்கிலும் காண்கிறேன். ஸ்ரீல சுவாமி மகாராஜா உண்மையில் நமது குரு பரம்பரையின் பிரதிநிதியாக வந்திருந்தாலும் சில மக்கள் அவரை மட்டுமே எப்போதும் குருவாக இருக்க வேண்டி விரும்பினர். அவர்கள் தங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அனைத்திலும் அவரையே ஒரே குருவாக வேண்டினர். நம் குரு பரம்பரையை புறக்கணித்தார்கள். இது மிகவும் மோசமானது. நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. மாறாக நாம் குரு தத்துவம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். குரு என்றால் கணம் என்று பொருள். அதாவது இந்த உலகத்தின் எதையும் விட அவர் கணமானவர். ஸ்ரீகிருஷ்ணரை விடவும் குரு கணமானவர். சில சமயங்களில் ஸ்ரீகிருஷ்ணர் கூட குருவிடம் வந்து அவரது பாத தூளியையும் எடுக்கலாம். ஸ்ரீகீத கோவிந்தா என்ற நூலில் ஸ்ரீல ஜெயதேவ கோஸ்வாமி ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதிகாவிடம் தேஹி பத பல்லவம் உதாரம், தயவு செய்து கருணையுடன் உன் தாமரை பாதங்களை என் தலைமேல் வை, என்னிடம் தயவுகொள் என்று கேட்டதை எழுதியிருக்கிறார். இதையே ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு நேரடி சேவை செய்கிறவர்களை விடவும் ஸ்ரீமதி ராதிகாவுக்கு சேவை புரியும் கோபிகளிடம் கேட்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களிடம் வணங்குகிறார், தயவு செய்து உங்கள் காலடி தூசியை என் தலையில் மேல் வையுங்கள் என்று. இதுவே குரு தத்துவம். இதை வேறு விதமாக கூறப்போனால், ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பரம்பரையில் வந்த பரிசுத்தமான அனைத்து குருக்களுமே தங்கள் நிரந்தர ரூபங்களில் ஸ்ரீமதி ராதாராணிக்கு பணிவிடை செய்யும் மஞ்சரிகளே. பக்தி சாஸ்திரங்களின் சாரமே குரு தத்துவம்தான். இந்த தத்துவம் மிகவும் கனமானது. எனவே நீங்கள் இதை உங்கள் உள் இதயத்துடன் கேட்க வேண்டும். ஒருவன் தன் குருவை வழிபட்ட பின்னரேதான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட முடியும். இவ்வுலகிலுள்ள நாம் அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நம் புறமுதுகை காட்டிவிட்டு வந்திருக்கிறோம். இதை நாம் ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் அதுதான் உண்மை. நாம் இவ்வுலகில் மிகவும் வேதனைப்படுகிறோம். ஆனால் அதை நாம் உணராமலே இருக்கிறோம். எப்படி? நாம் மாயா என்ற மதுவை அளவின்றி உண்டு முழுவதுமாக பைத்தியமாகி இருக்கிறோம். அந்த பைத்தியத்தில் நாம் இங்கு மிகவும் ஆனந்தமாக இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் உங்கள் உடல் மற்றும் இவ்வுலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அத்தனையையும் விட்டுவிட வேண்டியது கண்டிப்பாக வரும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கிளமாகிவிடுவீர்கள். கிளம் உங்களை எப்போது பிடித்து கொள்ளலாம் என்று மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவரும் அதிலிருந்து தப்பவே முடியாது. ஸ்ரீ நாரத முனிவர் போன்ற பெரும் பக்தர்கள் மாயையிலிருந்தும் அதன் ஒரு தோற்றமான கிளத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். ஆனால் நீங்கள் நாரத முனிவரை போல் அல்லவே. நீங்கள் கவனமில்லாவிட்டால் இப்படித்தான் வேதனைப்பட வேண்டி வரும். வேதத்தில் கீழ்கண்ட சுலோகம் ஒன்று வருகிறது.
யஸ்ய தேவே பராபக்தீர் யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹி அர்த்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனா.
இறைவனிடமும் குருவிடமும் உண்மையான முழு நம்பிக்கை வைத்திருக்கும் மகா ஜீவன்களுக்கு மட்டுமே வேதங்களின் ஞானங்கள் அளிக்கப்படும். இந்த உபதேசம் தொண்டு தொட்டே வழங்கப்படுபவை. எஸ்ய தேவே பராபக்தீர், இந்த உலகத்தில் தற்போது அல்லல்பட்டு கொண்டிருக்கும் எவர் ஒருவர் இனிமேல் இவ்வுலகிலும் மறு உலகங்களிலும் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறாரோ, அவர் குறிப்பாக இந்த சச்சரவுகளும் பாசாங்குகளும் நிறைந்த கலியுலகத்தில் பரம இறைவனான ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். அதேபோல் கொஞ்சமும் குறைவின்றி தகுந்த பரம்பரையில் வரும் குருதேவருக்கும் சேவைகள் புரிய வேண்டும். இந்த சுலோகத்தில் பராபக்தி என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் அதன் அர்த்தத்தை புரிய வேண்டும்.
அன்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அநாவிருத்தம் ஆனுகூல்யன கிருஷ்ணானு சீலனம் பக்தி உத்தமா.
பக்தி ரசாமிருத்த சிந்து 1.1.11. ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்டு தன் உடல், மனம், வாக்கு அனைத்தையும் இடைவிடாமல் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி பாவங்களுடன் தன்னை ஈடுபடுத்தி ஞானம், கருமம் இவை எதுவும் கொஞ்சம் கூட மூடப்படாமல் சேவை செய்வதே உத்தம பக்தி. இதில் எந்தவிதமான சுயநலங்களுக்கும் இடமே இல்லை. எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் இடைவிடாமல் தன் உடல், மனம், வாக்கு அனைத்தையும் பக்தி பாவங்களுடன் ஸ்ரீகிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்பட வைப்பதே பராபக்தியாகும். அந்த செயல்களில் மன ஆராய்ச்சிகள், அறிவு போன்றவற்றால் அடையப்பெறும் ஞானத்துக்கோ, புண்ணியங்களை செய்து அதன் மூலம் சொர்க்கங்களை அனுபவிக்க வைக்கும் கர்மங்களுக்கோ இடமே இல்லை. மேலும் பராபக்தி குரு தத்துவத்தின் உதவியால் வருவது. மேல் குறிப்பிடப்பட்ட எல்லா அடையாளமும் இல்லாமல் ஒரு சில அடையாளங்கள் மட்டும் இருந்தால் அதை வேண்டுமானால் வெறுமனே பக்தி என்று கூறலாமே தவிர பராபக்தி என்று கூறவே முடியாது. வேதங்கள் பராபக்தியை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றன. ஆனால் அதற்கு முன் முதலாக குருவிடம் அதை செலுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றன. ஒருவனுக்கு குரு இல்லாவிட்டால் அவனது பக்தி சாதகங்கள் அனைத்தும் வெறும் பூஜ்யமே. அவனுக்கு பூலோக பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஒருவன், நான் ஏற்கனவே இறைவனின் நாமங்களை ஜபிக்கிறேன், ஞாபகத்தில் எப்போதும் கொள்கிறேன், அர்ச்சனைகள் செய்கிறேன் என்று நினைத்தாலும் அவன் முறையான ஒரு குருவிடம் தீட்சை பெறவில்லை என்றால் அவனுக்கு அவை வெறும் உலக சம்பந்தமான பலன்களையே அளிக்கும். உலக மற்றும் இந்திரிய சுகங்களின் போதையுடன் வாழும் அவன் தன்னை மிகவும் மகிழ்ச்சியுடையவன் என்று எண்ணலாம். ஆனால் அவன் உண்மையில் மகிழ்ச்சியானவனே அல்ல. எனவேதான் சாஸ்திரங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது.
பிரம்மாண்ட பிரமிதே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தி லதா பீஜா.
தங்களுடைய கர்மங்களின்படி ஜீவன்கள் எல்லா அண்ட சராசரங்களிலும் திரிகின்றன. சில ஜீவாத்மாக்கள் மேலுலகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றன, மற்றும் சில ஜீவாத்மாக்கள் கீழ் உலகங்களுக்கு தாழ்த்தப்படுகின்றன. அவ்வாறு அலைந்து திரியும் ஜீவன்களில் கோடியில் ஒன்று அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் ஒரு பரம்பரையில் வரும் குருவிடம் சேர்கிறது. அந்த ஜீவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினாலும் குருதேவரின் கருணையினாலும் பக்தி சேவை என்ற கொடியின் வித்தை பெறுகிறான். குரு கிருஷ்ண பிரசாதே என்றால் என்ன அர்த்தம்? பக்தி லதா பீஜ என்ற பராபக்தியின் வித்தை குருவின் கருணையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையும் சேர்வதால் ஒருவன் கிடைக்கப் பெறுகிறான் என்பது இதன் பொதுவான அர்த்தம். ஆனால் இதில் இன்னொரு அர்த்தமும் அடங்கியுள்ளது. அது என்னவென்றால், ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு வடிவமே குருவாகும். கிருஷ்ணர் நேரடியாக நம்மிடம் வருவதில்லை. ஆனால் ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி மகாராஜா உலகெங்கும் சென்றதைப் போல் குருக்கள் நம்மை தேடி வருவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே குரு வடிவமாக தோன்றுகிறது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆஸ்ரயா விக்கிரக வடிவமான குருவிடமிருந்தே நாம் பக்தியின் வித்தை பெறுகிறோம். அந்த பக்தியின் விதை என்ன? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஆவலே அது, கிருஷ்ண சேவா வாசனா. அந்த ஆவல் உண்மையில் பரம்பரையாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரும் குருதேவரிடமிருந்து வருகிறது. அந்த குரு தீக்ஷ குருவாகவோ சிக்ஷ குருவாகவோ இருக்கலாம். மேலும் அந்த குரு வேறொரு குருவிடம் சிக்ஷை பெற்ற ஒரு சிஷியனுக்கும் சிக்ஷ குருவாகவும் இருக்கலாம். பக்தி விருட்சத்தின் வித்தை இவ்வாறு ஒரு உயர்ந்த நிலையிலுள்ள குருதேவரால் தான் கொடுக்க இயலும். இதனால்தான் சாஸ்திரம் கீழ்கண்டவாறு கூறுகிறது.
யஸ்ய தேவே பராபக்தீர் யதா தேவே ததா குரு தஸ்யை தே கதிதா ஹி அர்த்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனா.
ஸ்ரீகிருஷ்ணர் யார் என்பதை ஒருவன் குருதேவரிடமிருந்து மட்டும்தான் உண்மையில் அறிய முடியும். அதுவும் அந்த குரு ஒரு முறையான குரு பரம்பரையின் வழியாக வரவில்லை என்றால் ஸ்ரீகிருஷ்ணரை அவன் அறிய முடியாது. ஸ்ரீ பக்தி ரசாமிருத்த சிந்துவில் குறிப்பிடப்பட்டுள்ள பக்தியின் 64 அங்கங்களில் முதல் 4 அங்கங்களும் ஸ்ரீ குருதேவர் சம்பந்தப்பட்டவைகளே. முதலாவது அங்கம் குரு பாதாஸ்ரயா, அதாவது குருவின் பாத கமலங்களில் சரணடைவதே. அது சிரவணம் என்ற கேட்டல் மூலமாக வருவது. ஒரு வகையில் அதுவே ஹரிநாம தீட்சை ஆகும். அப்படிப்பட்ட ஒரு குருவிடம் சரணடையும் போது ஒருவன் பக்தியில் மிகவும் சீக்கிரமாக முன்னேறுகிறான். குரு பாதாஸ்ரயாவின் பின்னர் வருபவை தீக்ஷாவும் சிக்ஷாவும் ஆகும். தீக்ஷா என்றால் தொடங்கி வைத்தல், சிக்ஷா என்றால் உபதேசங்கள் என்று பொருள். ஒரு சிஷ்யன் ஒரு குருதேவர் உபதேசிப்பதை அப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். அதன்பின் அவற்றை நடைமுறையில் பின்பற்ற முயலுவான். நீங்கள் அனைவரும் அப்படி ஒரு குருவிடம் தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரம்பரையில் வந்த தகுந்த குருவாக இருந்தும் உங்களுக்கு அவரின் குணத்திலோ அவரது உபதேசங்களின் பேரிலோ சந்தேகம் எழுந்தால் ஸ்ரீகிருஷ்ணர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதாநகதி குதோபி த்யாயம் ஸ்தூபம் தஸ்ய யஸ்ய ஸ்ரீ சந்த்யம் வந்தே குரோ ஸ்ரீசரணரவிந்தம்.
ஸ்ரீ குருதேவரின் ஒரே கருணையினால்தான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணை கிடைக்கிறது. அவரது கருணையின்றி உயிர் ஜீவன்கள் எந்தவிதமான முன்னேற்றமோ முக்தியோ பெற இயலாது. நான் ஸ்ரீ குருதேவரின் மகிமைகளை தினமும் 3 தடவைகள் தியானித்து இந்த ஸ்தவஸ்துதியை அவரது பாத கமலங்களில் துதிக்கிறேன்.
அன்ய சாஸ்திரதானச்ச சம்சயாத்மா விநஸ்யதி நாயம் லோகோஸ்தி தப்பரோ ந சுகம் சம்சயாத்மனா.
வெளிப்படுத்தப்பட்ட சாஸ்திரங்களில் சந்தேகம் கொள்ளும் நம்பிக்கையில்லாத அறிவிலி இறைவனின் நெருக்கத்தை ஒருபோதும் அடையமாட்டான். அப்படி சந்தேகம் கொள்பவனுக்கு இந்த உலகத்திலோ அடுத்த உலகத்திலோ ஒருபோதும் மகிழ்ச்சியே இல்லை. உதாரணமாக, ஒரு உண்மையான பரம்பரையில் வந்த குரு பிரச்சாரம் செய்தும் தன் குருதேவருக்கு சேவை செய்தும் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை யாராவது ஒரு சிஷியன், என் குருதேவர் ஒரு சாதாரண மனிதர், அவருக்கு அது இது எதுவும் தெரியாது என்றோ, அல்லது சாதாரண விஷயங்களில் எனக்கு அவரை விடவும் அதிகம் தெரியும் என்றோ எண்ணினால் அவன் ஸ்ரீகிருஷ்ண பக்தியிலிருந்து கீழே விழுவான். அது மட்டுமல்ல, அவனை எவராலும் காப்பாற்றவும் முடியாது. அப்படிப்பட்டவர்களிடம் நாம் ஒருபோதும் சேர்க்கை வைத்து கொள்ளலாகாது. மேலும் அந்த நபரிடம் நெருக்கம் வைத்திருக்கும் இன்னொரு நபரிடமும் நாம் சேர்க்கை வைக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் மலம் கழிப்பதைப் போல் கழித்து விட வேண்டும். நாம் எளிதாக மலம் கழிக்கும் போது நமக்கு நன்றாக இருக்கிறது, கழித்தபின் பெரும் திருப்தி உண்டாகிறது. ஆனால் அதே மலம் நம் உடலில் போகாமல் தங்கியிருக்கும் போது அமைதியின்றி சிரமப்படுகிறோம். நம்மால் பக்தி சாதகங்களையோ வேறு எதுவும் கூட செய்ய இயலுவதில்லை. அதேபோல் கெட்ட சேர்க்கைகளை உங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு கிருஷ்ண பக்தி வேண்டுமானால் முறையான பரம்பரையில் தோன்றி தன் குருதேவருக்கு சேவை செய்து உலகமெங்கும் சென்று பிரச்சாரம் செய்து வரும் ஒரு சுத்தமான குருவை சந்தேகப்படும் நபர்களிடம் ஒருபோதும் சேர்க்கை வைக்கலாகாது. பரம பூஜ்யபாத ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி மகாராஜாவுக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருந்தார்கள். ஆனால் நிறைய பேர்கள் இதே மாதிரியான சந்தேகங்களின் காரணமாக கிருஷ்ண பக்தி மார்க்கத்தையே முழுவதுமாக விட்டுவிட்டார்கள். நீங்கள் ஒருவேளை துரோணாச்சாரியாரையும் ஏகலவ்யாவையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் இருவரும் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகத்தில் லீலைகள் புரிந்த சமயம் வாழ்ந்தவர்கள். ஏகலவ்யா துரோணாச்சாரியாரிடம் சென்று, நான் உங்களை என் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்டான். அதற்கு துரோணாச்சாரியார், நீ என்னிடம் வருவாய் என்று முன்னமேயே எனக்கு தெரியும். எனக்கு உன் இதயத்தையும் அதன் துடிப்பையும் நன்றாகவே தெரியும். அவை அனைத்தும் சுத்த பக்தர்களுக்கு எதிரானவை. எனவே நான் உனக்கு வில்வித்தையை ஒருபோதும் கற்பிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். ஏகலவ்யா மீண்டும் கேட்டான், நான் உங்களை என் குருவாக ஏற்றுக்கொண்டதால் நான் எப்படியாவது உங்களிடமிருந்து வில்வித்தையை கற்றே ஆக வேண்டும் என்று வாதித்தான். துரோணாச்சாரியார் திரும்பவும் மறுத்தார், நான் உனக்கு அவற்றை கற்பிக்கவே கூடாது. நீ வில்வித்தையை கற்றால் அது இந்த முழு உலகத்திற்கும் பெரும் சுமையாகிவிடும் என்றார். துரோணாச்சாரியார் இவ்வாறு மறுத்த போதிலும் ஏகலவ்யா மனம் தளராமல் காட்டுக்குள் சென்று களிமண்ணினால் துரோணாச்சாரியாரின் சிலையை செய்தான். அந்த சிலைக்கு அவன் தினமும் வந்தனம் செய்து அதன் காலிலுள்ள தூசிகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் நம்பிக்கையுடன் வில்வித்தையை கற்க ஆரம்பித்தான். தவறாமல் அர்ச்சனைகளையும் பூக்களையும் துரோணாச்சாரியாருக்கு சமர்ப்பித்து கொண்டு வில்வித்தையையும் கற்று அதில் பெரும் திறமையும் பெற்றுவிட்டான். ஒரு நாள் காட்டில் அந்த வழியாக துரோணாச்சாரியார் சென்றபோது அவர் ஏகலவ்யாவின் திறமையை கண்டு, இந்த உயர்தரமான வில்வித்தையை இவன் எப்படி படித்தான் என்று மிகவும் ஆச்சரியமடைந்தார். ஏகலவ்யா துரோணாச்சாரியாரை கண்டதும் அவரது பாத கமலங்களில் விழுந்து, நான் இவை அனைத்தையும் உங்களிடமிருந்தேதான் கற்றேன் என்று கூறினான். அதற்கு துரோணாச்சாரியார், நீ உண்மையிலேயே இவை அனைத்தையும் என்னிடமிருந்து கற்றாயானால் நீ எனக்கு குரு தட்சிணை தர வேண்டும் என்று கேட்டார். ஏகலவ்யா உடனே பதிலாக, தாங்கள் என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். என் உயிரை வேண்டுமானாலும் கூட நான் தங்களுக்கு கொடுக்க தயார் என்றான். அதற்கு துரோணாச்சாரியார், எனக்கு உன் வலதுகை பெருவிரல் வேண்டும் என்று கேட்டார். உங்களிடம் உங்கள் குருதேவர் இப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் ஏகலவ்யா உடனேயே தன் விரலை வெட்டி அதை துரோணாச்சாரியாரிடம் கொடுத்தான். அதன் பின்னும் ஏகலவ்யாவினால் தன் 4 விரல்களை மட்டுமே உபயோகப்படுத்தி அம்பை ஏவ முடிந்தது. இருந்தும் முடிவில் அவன் என்ன ஆனான்? மகாபாரத போரில் அவன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எதிராக போர் புரிந்து அவரை கொல்ல முயன்றான். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரத்தால் லகுவாக அவனது தலையை வெட்டிவிட்டார். இங்கே ஏகலவ்யாவின் சிரத்தையை நாம் ஒரு மண்பாண்டத்துக்கு ஒப்பிடலாம். ஒருவன் மண்பாண்டத்தை நெருப்பில் வைத்தால் அது கீறிவிடும். ஏகலவ்யாவின் சிரத்தை அந்த மண்பாண்டத்தை போன்றது. அவன் சுயநலமுடன் பக்தர்கள் அனைவரையும் அழிக்க விரும்பினான். அப்படிப்பட்ட தவறான நோக்கத்துடன் அவன் துரோணாச்சாரியாரின் சிலையை வழிபட்டு புரிந்த சிரத்தை உண்மையில் ஒரு சிரத்தையே அல்ல. நம் சிரத்தை ஒருபோதும் ஏகலவ்யாவின் சிரத்தையைப் போல் இருக்கக்கூடாது. நம் சிரத்தை அர்ஜுனனின் சிரத்தையைப் போல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏகலவ்யாவிடம் தொடர்பு வைக்காதீர்கள். உண்மையில் பக்தர்கள் என்று கூறத்தகாத சில அறிவில்லாத பக்தர்கள் தங்கள் மகன்கள் சிசிர்களுக்கெல்லாம் கூட ஏகலவ்யா என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். ஏகலவ்யா ஒரு நல்ல சிஷ்யன் என்று ஒருபோதும் நாம் தப்பாக நினைக்கக்கூடாது. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் கேட்கலாம், ஒரு குரு உத்தம அதிகாரியாக இல்லாமல் இருந்தால் அவர் தன் சிஷியர்களுக்கு எவ்வாறு உதவுவார்? அவர் பேசுவதிலோ நடத்தையிலோ தவறு இருக்கலாமே என்று. அந்த சந்தேகத்துக்கு பதில் என்னவென்றால், ஒரு குரு மத்தியம அதிகாரியின் கடைசி நிலையில் இருந்தால், அதாவது அவர் மத்தியம உத்தம நிலையிலிருந்து அவருக்கு உலக ஆசைகள் எதுவும் இல்லாமல் இருந்தால், அவர் வெகு சீக்கிரமே உத்தம அதிகாரியாகிவிடுவார். இந்த உண்மையை மகாபிரபு ரத யாத்திரை உற்சவத்தின் போது குலீன கிராமத்தின் மக்களுக்கு கூறியுள்ளார். ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கீழ்வருமாறு கூறுகிறார்.
ஏ அபி அந்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தே அபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தி அபிதி பூர்வகம்.
மற்ற தேவர்களை மிகவும் சிரத்தையுடன் வழிபடும் பக்தர்கள் உண்மையிலேயே என்னைத்தான் வழிபடுகிறார்கள். ஓ குந்தியின் மகனே, ஆனால் அவர்கள் ஒரு விதத்தில் தவறான விதத்திலேயே அதை செய்கிறார்கள். ஒருவன் தன் சொந்த உலக ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒரு தேவதாவை மிகவும் நம்பிக்கையுடன், என் ஆசையை இவர் எப்படியும் பூர்த்தி செய்து விடுவார் என்று எண்ணி வணங்கும் போது அவன் உண்மையிலேயே ஸ்ரீகிருஷ்ணரையே வழிபடுகிறான். ஆனால் அது தவறான முறை என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார். சிலர் மூக்கை நேரடியாக தொடுகிறார்கள், மற்றும் சிலரோ தங்கள் கைகளை வளைத்து தலையை சுற்றியவாறு மூக்கை தொடுகின்றனர். அதேபோல் ஒருவனுடைய ஆசைகளை ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக திருப்தி செய்ய முடியும். அவர்கள் அந்த தேவதாக்களின் மூலமாக சுற்றி வளைத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணரே அவர்களுக்கு வேண்டியதை வழங்குகிறார். தேவதாக்களுக்கு அந்த சக்தி கிடையாது. அவர்களால் எந்தவிதமான ஆசிகளையும் நேரடியாக வழங்கவே முடியாது. இதேபோல்தான் ஒரு குரு மத்தியம உத்தம, அதாவது மத்தியம அதிகாரியின் கடைசி நிலையில் இருக்கலாம். அவர் இன்னமும் தன் சித்த சொரூபத்தை கூட அறியாதவராகவும் இருக்கலாம். ஸ்ரீ நாரத முனிவர், ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அனைவரும் தங்கள் சித்த சுரூபங்களை அறிந்தவர்கள். இந்த வகையில் இன்னமும் தன் சித்த சுரூபத்தை அறியாத அந்த குருவை மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒரு சிஷ்யன் பின்பற்றினால் அவனது வழிபாட்டுக்கு யார் பலன் கொடுப்பார்? அந்த மத்தியம அதிகாரியினால் கொடுக்க முடியாது. அந்த குரு நாரத ரிஷியைப் போலோ ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியைப் போலோ ஒரு உத்தம அதிகாரியாக இருந்தால் அவரால் உடனடியாக கொடுக்க முடியும். ஆனால் ஒரு மத்தியம அதிகாரியினால் கொடுக்க முடியாது. ஒரு மத்தியம அதிகாரியாக இருக்கும் குரு ஹரி கதைகளை கூறி தன் சிஷியர்களையெல்லாம் பக்தியில் மென்மேலும் வளர வைக்க முடியும். அதன் விளைவு என்ன? ஒருவனுக்கு அந்த குருவின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் ஸ்ரீகிருஷ்ணரே தானாக நேரில் அவனுக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறார். அது எல்லாவிதமான பலன்களின் மேல் மிகவும் மகத்தான ஆன்மீக பலனாகவே இருக்கும். மேலும் அந்த சிஷ்யனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு உத்தம அதிகாரியின் நெருக்கத்தையும் அனுக்கிரகத்தையும் பெறும் பெரும் பலனை அளிப்பார். ஒரு மத்தியம அதிகாரியான குருவினால் தீட்சை அளிக்கப்பட்ட சிஷ்யன் உண்மையிலேயே மிக உயர்ந்த பக்தி நிலையை அடைய விரும்பும் போது ஸ்ரீகிருஷ்ணரே அவ்வாறான உத்தம நிலையை வழங்குகின்ற ஒரு உத்தம குருவின் சேர்க்கையையும் அவரது கருணையையும் கொடுத்து விடுகிறார். இதை புரிந்து கொள்ள முயலுங்கள். இது அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாதது என்றாலும் தயவு செய்து புரிந்து கொள்ள முயலுங்கள். இதில் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளாதீர்கள். உத்தம அதிகாரிகளான குருக்கள் எளிதாக கிடைக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் மிக மிக அரிது. அது மட்டுமின்றி அவர்கள் அப்படியே இந்த உலகத்தில் தோன்றினாலும் கூட பெரும்பான்மையான ஜனங்களுக்கு அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது. உதாரணமாக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஆடையின்றி நிர்வாணமாக தெரிந்தார். ஸ்ரீ வம்சிதாச பாபாஜியோ அவரது பஜனை மடத்தின் வெளியில் மீன் முள்களையும் அசுத்தமான பொருட்களையும் போட்டிருந்தார். மேலும் உங்களுக்கு ஸ்ரீல கௌர கிஷோரதாச பாபாஜி மகாராஜா ஒரு உத்தமமான மகா பாகவதா என்பது தெரியாமல் இருக்கலாம். இவற்றை ஒரு உத்தம அதிகாரியை குருவாக பெற்ற மத்தியம உத்தம குருவோ அல்லது மத்தியம அதிகாரியின் நிலையில் செயல்படும் ஒரு உத்தம அதிகாரியோ உங்களுக்கு கூறினால் உங்களுக்கு புரிந்து கொள்ள இயலும். இந்த விஷயத்தில் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான குருக்களின் மேல் எந்தவிதமான சந்தேகமும் ஒருபோதும் கொள்ளாதீர்கள். ஒரு மத்தியம உத்தம நிலையில் இருக்கும் குரு அவரது உபதேசத்தின் மூலம் பேரளவு உதவி செய்ய முடியும். உயர்ந்த மத்தியம அதிகாரி நிலையில் இருக்கும் ஒருவர் பரத் மகாராஜாவைப் போலும் அம்பரீஷ மகாராஜாவைப் போலும் வெகு சீக்கிரமே உயர்ந்த பாவபக்தியான ரதி என்ற நிலைக்கு வர முடியும். இதில் யாருக்காவது நம்பிக்கை இல்லை என்றால் அவருடன் நீங்கள் சேர்க்கை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கழித்த மலத்தை எவ்வாறு விட்டு விடுவீர்களோ அதேபோல் அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும்.